அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சேனல் 4 தொலைக்காட்சியின் ஆவணப்பட இயக்குநர் கெல்லம் மேக்ரேவின் நோ ஃபயர் ஜோன் என்கிற ஆவணப்படத்திற்கு இந்திய திரைப்பட தணிக்கை துறை அனுமதி அளிக்க மறுத்திருப்பது குறித்து கெல்லம் மேக்ரேவின் செவ்வி.
The reason they give, which is that it could strain friendly relations with Sri Lanka, it is
இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து முன்னாள் இந்திய தணிக்கை துறை உறுப்பினரின் கருத்துக்கள்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு புறம், தேர்தல் வருகிறது என்பதற்காக தங்களது முகங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு துறை பயன்படுத்தப்படுகிறதா என்ற அச்சம் எல்லோருக்கும் ஏற்பட்டாலும் கூட அதில் இருக்கின்ற விதிமுறைகள் வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை.
நிறைவாக நேர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். உக்ரைனில் அதிபர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்ய மாட்டார் என்று அதிபர் விக்டர் யனுகோவிச் அறிவித்திருக்கிறார். கிழக்கு வட்டார கர்கீவ் நகரிலிருந்து தொலைக்காட்சியில் அதிபர் பேசும்போது, உக்ரைன் நாடாளுமன்றத்தில் தமது எதிரிகள் நடந்து கொண்ட விதம் வெறும் நாசகாரச் செயல், கொள்ளையடிப்பு, அதிரடி புரட்சி என்று விவரித்திருக்கிறார். உக்ரைனில் தற்போது நடக்கும் சம்பவங்கள் 1930களில் ஜெர்மனியில் நாசிக் கட்சியின் எழுச்சியை ஒத்திருக்கின்றன என்று குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்திற்கு புதிய சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்தமை, சிறையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவி ஜூலியா டிமஷிங்கோவை விடுதலை செய்தமை, உத்தரவிட்டமை ஆகிய செயல்களை உக்ரைன் நாடாளுமன்றம் செய்திருப்பது சட்டவிரோதமான செயல்கள் என்றும் அதிபர் யனுகோவிச் குறிப்பிட்டார். இந்த தமிழசு ஒலிபரப்புக்கு சற்று முன் எமக்கு கிடைத்த செய்திகளின்படி, அதிபர் யனுகோவிச்சை பதவி இறக்குவதென்று உக்ரைன் நாடாளுமன்றம் பிரேரணை ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. மே மாதம் 25ஆம் தேதி புதிய தேர்தல்கள் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் புதிய பிரதமராக 39 வயதான மேட்டியோ ரென்சி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். வயதில் மிக இளையோர்வர் பிரதமராக கூட்டணியின் தலைவராக தெரியப்படுவது இத்தாலியின் வரலாற்றிலேயே இது முதல் தடவையாகும். புதிய அமைச்சர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள். OECD எனப்படும் ஐநா அமைப்பான பொருளாதார கூட்டுறவு அபிவிருத்திக் கழகத்தின் தலைமை பதவி வகிக்கும் பொருளாதார நிபுணர் பியர் காலோ படோன் இத்தாலியின் புதிய நிதி அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அரசாங்க நிர்வாகத்தில் எந்தவிதமான முன் அனுபவமும் இல்லாத புதிய பிரதமர் ரென்சி இத்தாலியின் பொருளாதாரத்திற்கு புதிய ஊக்கமும் வழங்குவாரா என்பதையே மக்கள் எதிர்நோக்குவதாக எமது பிபிசியின் ரோம் முகவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவின் பெய்ஜிங்கில் அரசாங்க பாதுகாப்பு பணிமனையின் தலைவர் பதவியிலிருந்து லியாங் கே வெளியேற்றப்பட்டிருக்கிறார். வேறு விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனாலும் சீனாவின் மத்திய அரசாங்கத்தில் ஊழல்களை அகற்றும் மாபெரும் இயக்கம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த பதவி வெளியேற்றம் நடைபெற்றிருக்கிறது. சீனாவின் பாதுகாப்புத்துறை தளபதியாக முன்னாள் கடமையாற்றிய ஜூயங் கங்கின் வர்த்தகத்துறை சகாக்கள், அரசியல் துறை நண்பர்கள் உட்பட பலர் சீன அரசாங்கத்தின் தீவிர கண்காணிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். திரு ஜூயங் கங் கூட இப்போது அவருடைய வீட்டில் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக வதந்திகள் உலாகின்றன. எகிப்தில் முன்னாள் அதிபர் ஹொஸ்னி முபாரக்கை பதவியிலிருந்து கவிழ்த்த 2011ஆம் ஆண்டின் மக்கள் கிளர்ச்சியின் போது கிளர்ச்சி செய்த பொதுமக்களை சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ்காரர்கள் 6 பேரை எகிப்திய நீதிமன்றம் இன்று விடுதலை செய்திருக்கிறது. அலெக்சாண்டிரியா நகரில் போலீஸ் மற்றும் காவல் படையினருக்கு தூண்டுதல் வழங்கி கண்டனக்காரர்கள் 83 பேரை சுடும்படி செய்ததாக இந்த 6 பேர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த 6 பேரில் அலெக்சாண்டிரியாவின் முன்னாள் போலீஸ் படை தலைவர் ஒருவர் ஆவார். இதேபோன்ற குற்றச்சாட்டுகளோடு எகிப்திலே போலீஸ்காரர்களுக்கு எதிராக வழக்குகள் பல ஏற்கனவே நடைபெற்றிருந்தன. ஆனாலும் மக்கள் கிளர்ச்சியின் போது பொதுமக்களை சுட்டு ஒழித்தமைக்கு போலீஸ்காரர்கள் எவருமே இதுவரை சிறையிடப்படவில்லை. வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக அமெரிக்கா சம அடிப்படையில் நேரடியாக பேச்சுவார்த்தைகள் நடத்த முன்வர வேண்டும் என்று வெனிசுலா அதிபர் நிக்கலஸ் மடுரோ அதிபர் ஒபாமாவை கேட்டிருக்கிறார். அமெரிக்காவின் ஊடகங்கள் உட்பட அமெரிக்காவின் பிளவுவாத அமைப்புகள் இயக்கங்கள் வெனிசுலா அரசுக்கு எதிராக சதி செய்து வருகின்றன என்றும் அதிபர் மடுரோ குற்றம் சாட்டினார். வெனிசுலாவில் பணியாற்றிக் கொண்டிருந்த அமெரிக்க தொலைக்காட்சி நிறுவனமான CNN நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ஒர்க் பெர்மிட் பணியேற்றும் அனுமதி பத்திரங்களை அதிபர் மடுரோ நேற்று திருப்பி பெற்றுக் கொண்டார். வெனிசுலாவில் அண்மையில் நடந்த மக்கள் கண்டனங்களை ஏதோ ஒரு போர் பிரச்சாரம் போல CNN நிறுவனர்கள் அறிவித்து ஒளிபரப்பித்து இருந்தார்கள் என்றும் அதிபர் மடுரோ குற்றம் சாட்டினார். வெனிசுலாவில் எதிரணிகள் தேசிய கண்டனங்களில் கடந்த 10 நாட்களில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. திபெத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஆன்மீக தலைவர் தலாய் லாமா அவர்களை அமெரிக்க அதிபர் ஒபாமா சந்தித்து உரையாடல் சம்பந்தமாக சீனா தனது அதிருப்தியை காட்டியிருக்கிறது. இத்தோடு பிபிசி தமிழோசையின் செய்திகள் நிறைவடைந்தன.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் இறுதிகட்ட போரின் போது நடந்ததாக குற்றம் சாட்டப்படும் போர்க்குற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட நோ ஃபயர் ஜோன் ஆங்கில திரைப்படத்தை இந்திய திரையரங்குகளில் வெளியிட இந்திய திரைப்பட தணிக்கை சபை அனுமதி மறுத்திருக்கிறது. இதனால் இந்த திரைப்படத்தை இணையத்தில் திரையிட்டிருப்பதாக அந்த படத்தின் இயக்குநர் கல்லம் மக்ரே தெரிவித்திருக்கிறார். நோ ஃபயர் ஜோன் திரைப்படத்தின் இயக்குநர் கல்லம் மக்ரே அவர்களிடம் இதுகுறித்து பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
I think it's a rather shocking and very wrong decision. I think that the reason they give, which is that it could strain friendly relations with Sri Lanka.
மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கின்ற இந்த அறிவிப்பு மிகவும் தவறான முடிவு. இலங்கையுடனான உறவுகளை பாதிக்கும் என்ற காரணத்தை அவர்கள் சொல்லியிருப்பது என்பது வெளிப்படையான தணிக்கை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். உண்மை நிலவரம் ஒன்றை மக்கள் தெரிந்து கொள்ள முடியாதபடி மறைக்கின்ற நடவடிக்கை இது. இது நிச்சயமாக இந்தியாவுக்கு பிரச்சனைக்குரிய அசௌகரியத்துக்குரிய நிலைமைதான். இந்த படம் மக்களை சென்றடையாமல் தடுப்பது என்பது குறுகிய கால கண்ணோட்டத்தில் பார்த்தால் இலங்கை அதிபர் ராஜபக்சே அரசுடனான உறவை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாக அமையலாம். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்த்தால் நீதி ஒன்று கிடைப்பதற்கு உண்மையை நிலைநாட்டுவது அவசியம். அந்த நீதிதான் அரசியல் தீர்வொன்றையும் அமைதியான சூழலையும் எட்டுவதற்கு அடிப்படை ஆதாரமாக அமைய முடியும். இப்படி இந்த படம் மக்களை சென்றடைவதை தடுப்பதன் மூலம் இந்தியா தவறிழைக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்றார் நோ ஃபயர் ஜோன் படத்தின் இயக்குனர் கல மக்ரே. ஆனால் இயக்குனர் அவர்களே, அதாவது உங்கள் படத்தில் வருகின்ற அநேகமான காட்சிகள் மனதை பெருமளவில் பாதிக்கக்கூடியவையாக இருக்கின்றன என்று இந்திய திரைப்பட தணிக்கை சபை இன்னொரு காரணத்தையும் கூறியிருக்கிறதே.
War crimes are distressing and unpleasant. And the evidence that proves them is also distressing and unpleasant.
போர்க்குற்றங்கள் என்பது மனதை பாதிக்கக்கூடிய விரும்ப முடியாதவைதான். அவற்றை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் அப்படியாகத்தான் இருக்க முடியும். அந்த படம் இங்கு பிரிட்டன் தொலைக்காட்சிகளில் காட்டப்படுவது தடுக்கப்படவில்லை. இவை துயரகரமான உண்மைகள். அவற்றுக்கு முகம் கொடுத்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. இந்த காட்சிகள் பற்றிய காரணம் என்பது ஒரு சாட்டுதான். உண்மையில் இலங்கையுடனான உறவுகளை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மையான காரணம் என்றார் இயக்குனர் கல மக்ரே. இந்த முடிவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்யும் எண்ணம் எதுவும் உங்களுக்கு இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டேன்.
Well, I think the simple solution rather than get into a fight with the censorship board, the simple solution.
இந்திய திரைப்பட தணிக்கை சபையுடன் மோதுவதிலும் பார்க்க நாங்கள் இப்போது செய்திருப்பதுதான் இலகுவான தீர்வு. அதாவது இந்தியாவிலும் இந்த படம் காண்பிக்கப்படுவதற்கு தடை முயற்சிகள் ஏற்பட்ட மலேசியா, நேபாளம் ஆகிய நாடுகளிலும் இலங்கையிலும் மக்கள் எல்லோரும் இலகுவாக பார்க்கக்கூடிய விதத்தில் இணையதளத்தில் திரையிடுவதுதான் நாங்கள் எடுத்த முடிவு என்றார் கல மக்ரே. இதுவரை ஏதாவது நாடுகள் உங்கள் நோ ஃபயர் ஜோன் படத்தை தடை செய்திருக்கின்றனவா என்று கேட்டபோது,
Well, India has effectively banned it for theaters. When we did a screening in Malaysia,
இந்தியா இப்போது திரையரங்குகளில் காட்டுவதற்கு தடை விதித்திருக்கிறது. மலேசியாவில் நாங்கள் இந்த படத்தை காட்டிய போது அங்கு காவல்துறையினரும் தணிக்கை சபையினரும் அதிரடியாக நுழைந்தனர். அந்த பட வெளியீட்டை ஏற்பாடு செய்திருந்த உள்ளூர் மனிதுரிமை ஆர்வலர்கள் தற்போது வழக்கு எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தை காண்பித்ததற்காக அவர்களுக்கு 3 சிறை விதிக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது. இலங்கை அரசாங்கம்தான் அந்த நடவடிக்கையின் பின்னணியில் இருக்கிறது. இந்த படத்தை தடை செய்ய அவர்கள் எல்லா இடங்களிலும் முயற்சித்தார்கள், இந்தியாவில் கூட. ஆனால் அவர்களால் முடியவில்லை. இப்போது இணையதளத்தில் எல்லோருமே பார்க்க முடியும் என்ற கல மக்ரே அவர்களிடம், நீங்கள் இலங்கையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாகவும், ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரம் வருகின்ற நேரம் போன்ற தருணங்களுக்காக காத்திருந்து இந்த படங்களை தயாரிப்பதாகவும் இலங்கை குற்றஞ்சாட்டி வருகிறதே என்று கேட்டேன்.
First of all, it is not us that is tarnishing the image of Sri Lanka. It is the people who committed the war crimes.
நாங்கள் இலங்கையின் நட்பெயருக்கு களங்கம் செய்யவில்லை. இந்த போர்க்குற்றங்களை செய்தவர்கள்தான் அந்த களங்கத்தை செய்திருக்கிறார்கள். ஷெல் தாக்குதல் நடத்தி மக்களுக்கு உதவிப் பொருட்கள் செல்ல விடாமல் தடுத்தவர்கள்தான் இலங்கையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக, நான் ஒரு ஊடகவியலாளன். முக்கியமான சர்வதேச நிகழ்வுகள் நடக்கும் போதுதான் இந்த பிரச்சனைகளை உச்ச அளவில் மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். இந்த விடயத்தில் நாங்கள் சூழ்ச்சி எதுவும் செய்யவில்லை. நேரகாலத்துக்கு பொருத்தமான விதத்தில் செய்திகளை வழங்குவதுதான் ஊடகக் கடமை, வேறொன்றுமில்லை என்றார் நோஃபேசோன் திரைப்படத்தின் இயக்குனர் கலம் மக்ரே.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இந்திய தணிக்கைத் துறையின் இந்த முடிவு எடுக்கப்பட்டது எந்த அடிப்படையில், ஏன் என்று இந்திய தணிக்கைத் துறையின் முன்னாள் உறுப்பினர் வழக்கறிஞர் பாலு அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது, பொதுவாக வந்து தணிக்கைத் துறையில் சொல்லப்படுகின்ற காரணங்கள் வந்து அவ்வப்பொழுது நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை வைத்தவர்கள் எடுக்கின்ற முடிவு. சேனல் 4 எடுத்த ஆவணப்படத்தை பொறுத்தவரை அதை யூடியூபில் இதுவரை பல மில்லியன் முறை பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை எல்லோரும் பார்த்திருக்கின்ற வாய்ப்பு வந்து எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை சட்டபூர்வமாக வெளியிடுவதற்கு பொதுவாக தணிக்கை குழுவில் இருக்கின்ற விதிமுறைகளின்படி அண்டை நாடுகளுடன் இருக்கின்ற நல்லுறவுகளை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியினை இப்பொழுது அவர்கள் பயன்படுத்துவதாக எனக்கு தெரிகிறது. ஆனால் ஒரு டேனியல் பாலோட கொலை சம்பந்தப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு முழு நீள ஆங்கில படம் என்பது இந்தியாவில் எல்லா இடங்களிலும் வெகு சமீபத்தில் திரையிடப்பட்ட நிகழ்வும் நிகழ்ந்திருக்கிறது. தற்பொழுது குறிப்பாக ராஜீவ்காந்தி கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்புகள் வர இருக்கின்ற தேர்தலில் அது ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற அச்சம் மட்டுமே இதில் எனக்கு பின்னணி இருப்பதாக நான் உணர்கிறேன். விதிகள் என்று பார்க்கின்ற போது அண்டை நாடுகளுடனான நல்லுறவை பாதிக்கின்ற வகையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற போது இலங்கை அரசு இது சம்பந்தமாக எந்த விதமான விளக்கங்களையோ அல்லது ஆவணங்களையோ சமர்ப்பிக்கவே இல்லை. சேனல் 4 தொடர்ந்து எல்லா குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி கொண்டு வந்தாலும் கூட நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதற்குண்டான எந்த ஆவணத்தையும் இலங்கை அரசு கொடுக்காத சூழலில் ஒரு பிரசம்ஷன் என்கின்ற அனுமானத்தின்படி அவர்கள் குற்றவாளிகளாகவே இன்னும் சர்வதேசத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வர வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசுக்கு அதிகமாக
இந்திய அரசு இதில் இவ்வளவு தூரம் கவனம் செலுத்தி இதற்கான அனுமதியை அளிக்காமல் மறுத்திருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
வர இருக்கின்ற தேர்தல்களை மையப்படுத்தி இது ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் காரணமாகத்தான் இது நிகழ்ந்திருக்க கூடும். அதாவது, ஒரு நல்லுறவு என்பது அந்த அரசாங்கமே முன்வந்து இதுவரையிலும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதற்கு எந்த விதமான முன்னெடுப்பையும் அவர்கள் செய்யவில்லை. இரண்டாவது, இதில் சாட்டப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் மிக வலுவானவை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்திய அரசாங்கத்திற்கு இதில் மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. ஏனென்றால் அண்டை நாடாக இருந்தாலும் கூட நீங்கள் தவறுதான் செய்திருக்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பிலிருந்து அவர்கள் ஏன் விலகி ஓடுகிறார்கள் என்பது எனக்கு எப்போதுமே ஆச்சரியமாக இருக்கிறது.
இதையும் தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு அல்லது பரவலான விமர்சனம் இந்திய தணிக்கைத் துறையில் கூறப்படுவது என்னவென்றால், மாறி வரும் கால சூழலுக்கேற்ப அதுவும் குறிப்பாக இணையத்தில் இறையாண்மையே கேள்விக்குள்ளாகி எந்த உலகத்தின் எந்த மூலையில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இணையத்தில் பதிவேற்றினால் எந்த மூலையில் இருக்கும் யாரும் பார்க்க முடியும் என்கிற ஒரு சாத்தியப்பாடுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இந்திய அரசின் தணிக்கை துறை தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, புதுப்பித்துக் கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனம் இந்த சமயத்திலையும் பொருந்தி வருதுன்னு நினைக்கிறீங்களா?
நான் அப்படித்தான் நினைக்கிறேன். என்னதால் இப்பொழுது வந்து ஒரு பெரிய குழு ஒன்றை மத்திய அரசாங்கம் அமைத்து தணிக்கை முறையில் நிறைய மாறுதல்களை கொண்டு வர வேண்டும், அந்த சட்டத்தில் நிறைய மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் என்பது விஸ்வரூபம் படத்திற்கு பின்னால் அந்த கமிட்டி வந்து தனது அறிக்கையை மத்திய அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறது. அதில் இணையம் சார்ந்த ஊடகங்களின் வழியாக வருகின்ற கருத்துக்களுக்கு நாம் எந்த அளவிற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு நிறைய சட்ட மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற பரிந்துரைகளையும் செஞ்சிருக்காங்க. ஆனால் அது எவ்வளவு நாள் ஆகும் சட்டமாக வருவதற்கு என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இதுவரையிலும் தர.
இதுல இன்னொரு விஷயத்தையும் சிலர் சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி தணிக்கை துறையிடம் அனுமதி பெற்று இது திரையரங்குகளில் வெளியிடுவதற்கு மட்டும்தான் இந்த அனுமதி தேவைப்படுகிறது. ஆனால் இணையம் வந்த பிறகு அந்த அனுமதியே சில நேரங்கள்ல அர்த்தமில்லாம போயிடுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அப்படி பாக்குறீங்களா?
கண்டிப்பாக. ஏனென்றால் இப்போ தணிக்கைத் துறையினுடைய பணி என்பது பொது இடங்களில் திரையிடுவதற்கு அல்லது திரைப்படங்களில் திரையிடுவதற்கு உண்டான அனுமதியை தான் அவர்களால் கொடுக்க இயலும். அதே நேரத்தில் இடையங்கள் மூலமாக மற்ற ஊடகங்களின் வழியாக கொடுப்பதற்கு உண்டான இன்டர்நெட் மானிட்டரிங் அல்லது இன்டர்நெட் சென்சாரிங் என்று சொல்லப்படுகின்ற இணையம் சார்ந்த தணிக்கை என்பதோ இணையம் சார்ந்த மேற்பார்வையிடுதல் என்பதோ இப்பொழுது இருக்கின்ற சட்டப்படி இவர்கள் எதையும் இதுவரையிலும் செய்யவில்லை. தற்போது இருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப சட்டம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படி இதுவரைக்கும் எந்த விதமான உட்பிரிவுகளும் அதனுள் கொண்டுவரப்படவில்லை என்பதும் உண்மைதான்.
அப்படியான ஒரு கண்காணிப்பு அமைப்பு எதிர்காலத்தில் தேவைப்படலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் அது வந்து அதாவது இப்பொழுது நாடுகளுக்கு உண்டான விஷயங்கள் என்று தள்ளிவிட்டு புறம் தள்ளிவிட்டு தனிப்பட்ட நபர்கள் நாளைக்கு எதை வேண்டுமானாலும் திருடையலாம் என்கின்ற ஒரு நிலைமை வந்தால் அது கண்டிப்பாக தேவைப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
இந்திய திரைப்பட தணிக்கை துறையின் முன்னாள் உறுப்பினர் வழக்கறிஞர் வி பாலு. சீனாவின் 21 நூற்றாண்டு திட்டமான நவீன கடல் மார்க்க பட்டுப்பாதை திட்டத்திற்கு இலங்கை ஒத்துழைப்பு வழங்கும் என்று அண்மையில் சீனா சென்றிருந்த வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் உறுதியளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இலங்கையுடன் புதிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்காக சீன தூதுக்குழு ஒன்று இலங்கை வந்திருக்கிறது. இருநாட்டு பொருளாதார வர்த்தக உறவுகள் பற்றியும் இந்திய சந்தையில் அதன் தாக்கம் பற்றியும் கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் கணேசமூர்த்தி அவரிடம் கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி,
வர்த்தக தொடர்புகள் என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்கள் சீனாவுக்கு செல்லுகின்ற வீதம் என்று பார்த்தால் அது மிக மிக அற்பமான ஒரு நிலையில் தான் காணப்படுகிறது. ஆனால் சீனாவிலிருந்து நிறைய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன இலங்கைக்குள்ளே. ஆகவே இலங்கையினுடைய ஒரு முக்கியமான இறக்குமதி மூலாதாரமாக இருப்பது சீனா.
இலங்கை வெளியுறவு அமைச்சர் சீனாவுக்கு சென்றிருந்தார், அங்கு வர்த்தக உடன்படிக்கைகள் தொடர்பாக பேசியிருந்தார். அதுபோல சீன தூதுக்குழுவினர் தற்போது இலங்கை வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்து இந்த சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக மேலும் இருதரப்பு வர்த்தகம் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கிறது?
இந்தியாவுடனான ஒரு நெருக்கமான ஒரு வர்த்தக ஒப்பந்தமாக கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அதே போல பாகிஸ்தானுடனும் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரானுடனும் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு தனிப்பட்ட ரீதியிலே நாடுகளோடு இருதரப்பு வர்த்தக உடன்பாடுகளை இலங்கை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவை அத்தனையிலும் காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன சொன்னால், இந்த வர்த்தக உறவுகள் மூலம் இலங்கையினால் எந்த அளவு ஏற்றுமதிகளை இந்த நாடுகளுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்க முடிகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறி. இலங்கையினுடைய பிரதான ஏற்றுமதி நாடுகளில் சீனா இல்லை, அது மேற்குலக நாடுகளாக இருக்கிறது. எனவே சீனாவுக்கு இலங்கையிலிருந்து என்ன எதை ஏற்றுமதி செய்ய முடியும் என்பது சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது.
இதே நேரம் இலங்கையில் உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல், முதலீடுகளை செய்தல், இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் சீனாவுக்கு என்ன வகையான பொருளாதார நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது?
சீனாவை பொறுத்தவரையிலே பொருளாதார ரீதியாக இலங்கை ஒரு முக்கியமான நாடு அல்ல. சீனாவை பொறுத்த மட்டும் சீனா தொடர்ச்சியாக வர்த்தக நிலையிலே ஒரு மிகை நிலையை கொண்டிருக்கின்ற நாடு. எனவே அதிக அளவு பணம் சீனாவுக்குள்ளே வந்து சேர்கிறது. அந்த பணத்தை எங்காவது கொண்டு கொட்ட வேண்டிய தேவை சீனாவுக்கு இருக்கிறது. எனவே அது இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே கொண்டு கொட்டுகின்ற போது அது இருபுறம் நன்மை செய்யக்கூடும். பொருளாதார ரீதியாக அது வரக்கூடிய நன்மை என்று சொல்லுகின்ற போது பெரிதாக எதுவும் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசத்திலே தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடாக அமையக்கூடும். என சீனாவை பொறுத்த மட்டிலே இலங்கை ஒரு பொருளாதார ரீதியாக முக்கியமான நாடாக இல்லாவிட்டாலும் இந்த பிராந்தியத்திலே வலுவாக காலூன்றுவதற்கு இலங்கை முக்கியம்.
தற்பொழுது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய புதிய வர்த்தக உடன்படிக்கைகள் அல்லது இருதரப்பு பொருளாதார வலுப்படுத்தல்கள் இந்தியாவின் சந்தையை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இலங்கையில்?
நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சந்தை வாய்ப்புகள் என்று பார்க்கின்ற போது அதற்கு போட்டியான பொருட்களை சீனா ஏற்கனவே வைத்திருக்கிறது. என்றால் சீனா எல்லாவற்றையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. எனவே அந்த அளவு அப்படி பார்க்கின்ற போது நெருக்கமான உறவுகளை புதுப்பிக்கின்ற போது இந்தியாவுடைய சந்தைக்கு ஒரு போட்டியாக சீன பொருட்கள் கட்டாயமாக அமையும். எனவே அந்த வகையிலே பார்க்கின்ற போது அதிகம் இலங்கை சீனாவை நோக்கி நெருங்கி செல்கின்ற போது அது இந்தியாவினுடைய நலன்களை இலங்கையிலே இந்தியாவினுடைய நலன்களை கட்டாயமாக பாதிக்கும்.
21 நூற்றாண்டுக்கான கடல் மார்க்க சில்க் ரூட் என்று சொல்வார்கள், அந்த பட்டு பாதையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு சீனா அண்டை நாடுகளிடம் உதவி கோரியிருக்கிறது. அதற்கு இந்தியா இன்னும் பதிலை கொடுக்காவிட்டாலும் ஜிஎல் பீரிஸ் அங்கு சென்று இலங்கை நிச்சயமாக சீனாவுக்கு அந்த பட்டுப்பாதையை மீள கட்டி எழுப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று கூறியிருக்கிறார். இதே நேரம் சீனா ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒரு துறைமுகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறது, இலங்கையில் இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. இந்த கடல் மார்க்க பாதையை மீள கட்டி எழுப்புவதன் மூலம் இலங்கைக்கு எந்த அளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது?
இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த சொல்லப்படுகின்ற இந்த பட்டுப்பாதை என்று சீனா குறிப்பிடுகின்ற இந்த பாதை வந்து கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளை ஒருங்கிணைக்கின்ற பாதை. இலங்கைக்கு தெற்கிலே இருக்கின்ற அந்த பிரதான சமுத்திர வழி பாதையை தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பாதையிலே எந்த அளவுக்கு சீனாவுடைய வர்த்தக நடவடிக்கைகள் பாதுகாப்பாக மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் சீனாவினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய முடியும். எனவேதான் இலங்கை போன்ற நாடுகளிலும் பாகிஸ்தான், வங்காளதேசம் போன்றவற்றினுடைய முக்கியமான துறைமுகங்களிலே சீனாவினுடைய முதலீடுகள் அதிகரித்து செல்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த கடல்வழி பாதையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே அல்லது தன்னுடைய நட்பு நாடுகளை வைத்துக் கொள்வதன் மூலம் தன்னுடைய அந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே இந்த நாடுகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறான முதலீடுகளை மேற்கொண்டு வருகின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல இதில் வர்த்தக நலன்களும் இருக்கின்றன, அதே போல அரசியல் சார்ந்த நலன்களும் இருக்கின்றன. ஏன்னா இந்த பாதையை குறிவைத்துத்தான் அமெரிக்கா போன்ற நாடுகளும் அதிக அக்கறை காட்டுகின்றன. குறிப்பாக இந்த பாதையில் ஆதிக்கம் செலுத்துகின்ற நாடுகள் பொதுவாக உலக வர்த்தகத்திலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளாக வரும். எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசத்திலே இலங்கை இருக்கின்றபடியினாலே கடல் வழிப்பாதையிலே இத்தகைய நன்மைகளை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இலங்கை பொருளாதாரம் அல்லது இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இதனை கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும்.
கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் கணேசமூர்த்தி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து அறிவியல் செய்தி ஒன்று. மனித மூளைக்கும் மனிதர்களின் செல்ல பிராணியான நாய்களின் மூளைக்கும் மேலதிக ஒற்றுமைகள் இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
தாங்கள் செல்லமாக வளர்க்கும் நாய் தங்களை நன்றாக புரிந்து கொண்டு தங்களோடு வாழ்ந்து வருகிறது என்று நாயை மிகவும் நேசிக்கும் வீட்டுக்காரர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறோம். அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது என்று ஹங்கேரியின் புடாபெஸ்ட் விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வொன்று நிரூபித்திருக்கிறது. மனித மூளையைப் போலவே நாய்களின் மூளையும் குரல்களை கேட்டதும், குறிப்பாக உணர்வுகளோடு கூடிய அழுகை, சிரிப்பு போன்ற ஒலிகளை கேட்டதும் அதற்கேற்ப செயற்படுகிறது. இந்த ஆய்வுக்காக 11 செல்ல பிராணிகள், 11 வீட்டு நாய்கள் தெரிவு செய்யப்பட்டன. ஆயத்தப்படுத்தல் பயிற்சி மற்றும் MRI ஸ்கேனர் அறையிலே பயிற்சி ஆகியவற்றோடு ஒரே இடத்தில் சுமார் 8 நிமிடங்களுக்கு ஆடாமல் அசையாமல் படுத்திருக்கும் பயிற்சி ஆகியனவும் அந்த நாய்களுக்கு வழங்கப்பட்டன. பயிற்சி முடிந்த பிறகு 11 நாய்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் காணப்பட்டன என்று ஆய்வாளர் கூறுகிறார். நாய்களின் மூளையை மனிதர்களின் மூளையோடு ஒப்பிடும் ஆராய்ச்சி என்பதால் இதற்கென 22 மனித தொண்டர்களும் தெரிவு செய்யப்பட்டு MRI ஸ்கேனர் அறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆய்வு விஞ்ஞானிகள் ஒவ்வொரு விதமான 200 ஒலிகளை ஸ்கேனர் அறையிலே ஒலிக்கச் செய்தார்கள். மோட்டார் காரின் ஹோன் ஒலி, ஊதுகுழல் விசில் ஒலி மற்றும் மனித ஒலி, பிற நாய்களின் ஒலி ஆகியன ஒலிக்கப்பட்டன. இந்த ஒலிகள் கேட்டதும் 22 மனித தொண்டர்களின் மூளையிலும் 11 நாய்களின் மூளையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டதை MRI ஸ்கேனர் பதிவு செய்தது. மனித மூளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாற்றங்கள் ஏற்பட்டதைப் போல நாய்களின் மூளையிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாற்றங்கள் ஏற்பட்டன என்றும் விஞ்ஞானிகளை வியப்பில் ஆழ்த்தியது. மனிதர்களைப் போலவே நாய்களுக்கும் மூளையில் ஒரு பகுதி மாற்றமடைவது மிக ஆச்சரியம்தான் என்று விஞ்ஞானிகள் தமது ஆய்விலே பதிவு செய்திருக்கிறார்கள். கார் ஹோன், விசில் ஒலி போன்ற வெறும் ஒலிகள் மட்டுமல்லாமல் உணர்வோடு கூடிய ஒலிகள், அதாவது மனித சிரிப்பொலி, மனித அழுகுரல் ஆகியன மனித மூளையிலும் நாய் மூளையிலும் மாற்றங்களை காட்டின. அதேபோல கோபத்தோடு கூடிய நாய் குறைக்கும் ஒலி, நாய் சிணுங்கும் ஒலி ஆகியனவும் ஆய்வுக்குள்ளான மனித மூளையிலும் நாய் மூளையிலும் மாற்றங்களை பதிவு செய்தன. தமது எஜமானனின் உள்ளத்து உணர்வுகளை ஒரு நாய் மிகவும் சாமர்த்தியமாக புரிந்து கொள்ளும் என்பது எங்களுக்கு தெரிந்த விஷயம். அதேபோல தான் வளர்க்கும் செல்ல பிராணியின் மன ஓசையை, மன மாற்றங்களை ஒரு நல்ல எஜமான் இலகுவிலே புரிந்து கொள்கிறார். இந்த விஷயங்களை பற்றிய மிக பெரும் உண்மையை இந்த புடாபெஸ்ட் பல்கலைக்கழக ஆய்வு நிரூபித்திருக்கிறது.
பிபிசியின் செய்திகளை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிமண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை ஒரு முறை தரலாமே ஜெயபிரகாஷ்.
தமிழோசி நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை 39 மீட்டரில் 7600 கிலோஹர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோஹர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே ஜெயபிரகாஷ்.
இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து எழுதும் நேயர் MAC அப்துல்லா, தமிழோசையில் கடந்த ஆண்டு ஒலிபரப்பான இலங்கை தமிழ் முஸ்லீம் உறவுகள் குறித்த பெட்டகத் தொடரை முழுவதுமாக படி கேட்பது என்று கேட்கிறார்.
இந்த தொடரை கூகுள் இணையதளம் மூலம் தடம் மாறிய தாய் வழி சொந்தங்கள் என்ற பெயரில் தேடினால் அனைத்து பகுதிகளுக்கான இணைப்பும் கிடைக்கும். பிபிசி தமிழோசையில் இருக்கும் சர்ச், அதாவது தேடு என்ற பொத்தானை அழுத்தி தேடினால் சரிவர கிடைப்பதில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். இதை சரி செய்ய முயல்கிறோம். இந்த இணைப்பை இந்த நேயருக்கு நாங்கள் அவருடைய மின்னஞ்சலிலும் அனுப்பியிருக்கிறோம். நன்றி.
இலங்கை ஊடகவியலாளர்கள் டெல்லிக்கு சென்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தை சந்தித்து செய்தி பற்றி எழுதும் தஞ்சை செந்தில் நேயர் NS பாலமுரளி. இதுவரை மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக கொண்டு வரவுள்ள தீர்மானம் மீது இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்பது இன்னும் தெரியாத நிலையில் குர்ஷித் சர்வதேச அரங்கில் இலங்கை தனிமைப்படுத்தப்படுவதற்கு இந்தியா இடமளிக்காது என்று கூறியுள்ளது வேடிக்கையானது மட்டுமல்ல வாடிக்கையானதும் தான் என்கிறார்.
இலங்கையிலிருந்து நியூசிலாந்துக்கு சட்டவிரோதமாக படகு பயணம் மேற்கொள்ள முனைந்த 75 பேர் கைது செய்யப்பட்ட செய்தி குறித்து எழுதும் வேலூர் காட்பாடி நேயர் சாரதி ராதாகிருஷ்ணன், இதற்கு காரணம் வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார நெருக்கடி இவை இரண்டுமே. இவற்றை சரி செய்ய இலங்கை அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விடுத்து மக்கள் மீது குறை சொல்வது தவறான செயலாகும் என்கிறார்.
சென்னையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கு தொழில் செய்ய தனிப்பகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பற்றி பாஜக பொதுச் செயலாளர் தமிழிசையின் பேட்டி குறித்து எழுதும் ஆடுதுறை நேயர் ஆர் பாலாஜி, இந்த கருத்தை ஏற்பதற்கில்லை. மதுவும் மாதுவுமே கொண்டாட்டங்களுக்கான உந்து சக்தியாக மனித நாகரிக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் வறுமை மட்டுமே பாலியல் தொழிலுக்கு காரணம் என்பதும் தவறான வாதம். சில வாரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் கொக்கைன் என்னும் போதைப் பொருள் சட்டப்பூர்வமாக சந்தைக்கு வந்திருக்கிறது. ரீக்ரியேஷன் எனப்படும் பொழுதுபோக்குக்காக கூட போதைப் பொருளை குறிப்பிட்ட அளவில் வயது வந்தவர்கள் உபயோகிக்க அனுமதி அரசினாலேயே வழங்கப்பட்டிருக்கிறது. அதைப் போலவே மேற்கத்திய நாடுகளில் பாலியல் தொழிலும் இருபாலாருக்கும் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மது, போதைப்பொருள், மாது போன்ற தேவைகளை ஒழுக்க ரீதியாக சமூகம் அணுகுவதே சச்சரவுகளுக்கு காரணம். அதை உடல் தேவைகளுக்காகவும் உடல் நலன் என்ற அளவிலும் அணுக ஆரம்பிப்பதே காலத்தின் தேவை. பழமைவாதிகள் புதிய சிந்தனைகளை ஏற்கப் போவதில்லை, ஆயினும் இவை நடந்தே தீரும் என்கிறார்.
சென்னை கடற்கரை சாலையில் சாலை விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது என்ற காரணத்தால் நடிகர் சிவாஜி கணேசன் சிலை அப்புறப்படுத்தப்படலாம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு பற்றி எழுதும் வேலூர் ஜேடி மூர்த்தி, இனி சென்னையில் சாலை விபத்துகளே நிகழாது என்று நம்பலாம், தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளுக்கு விருது தரலாம் அல்லது அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கலாம் என்கிறார்.
இந்திய நாடாளுமன்றத்தில் மிளகுத்தூள் தெளிப்பானை பயன்படுத்தி சக உறுப்பினர்களை தாக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட வேண்டும் என்கிறார். ஃபேஸ்புக் மூலம் கருத்து தெரிவிக்கும் சென்னை நேயர் அப்துல் ரசாக்.
தமிழக பொருளாதார வளர்ச்சி குறித்து பேராசிரியர் ஸ்ரீனிவாசனின் பேட்டி பற்றி யாழ்ப்பாணம் நேயர் ரகுநாதன் உமாபதி ஃபேஸ்புக் மூலம் எழுதும் கருத்துக்களில், அணு மின்சக்தி இல்லாதது மின்தடை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்று நினைக்கிறேன். அணு மின் நிலையத்தை எதிர்த்தது ஒரு தேவையற்ற விடயம். பொருளாதார வளர்ச்சி தேவை என்றால் அணு மின் நிலையத்தை ஆதரிக்க வேண்டும். செய்தியில் தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்த வேண்டும் என்ற கருத்தை முற்றிலுமாக ஏற்கிறேன் என்கிறார்.
இந்தியாவின் நியூயார்க் துணை தூதர் தேவயானி கைது பிரச்சனையில் முன்னாள் ராஜ்ய அலுவலர் ரவியின் பேட்டி பற்றி எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், இவரது கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. வெளிநாட்டில் வேலை செய்யும் போது அந்த நாட்டு சட்டங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிறார்.
தமிழகத்தில் ஆண்கள் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்க வேட்டி தினம் அனுசரிக்கப்பட்டது பற்றிய செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், தமிழரின் பாரம்பரிய உடை வேட்டி என்றால் அது மிகையல்ல. வேட்டி அணிவதற்கு மட்டுமின்றி தொட்டில் கட்டி விரித்து படுக்க, போர்த்தி கொள்ள, துடைக்க என்ற பல்வேறு பயன்பாடுகளை கொண்டது. பணிகள் நிமித்தமாக பல்வேறு வகைகளில் அந்த உடை இருக்கிறது. பட்டு வேட்டி, பட்டு சட்டை என்பது மங்கள அடையாளமாகவும் பாரம்பரிய சின்னமாகவும் இருக்கிறது என்கிறார்.
இந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்ல மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, வேட்டி புடவை போன்றவைகள் வேலைகளை செய்ய வசதியானவை அல்ல. வயலில் உழைக்கும் மக்கள் வேட்டி கட்டி கொண்டு வேலை செய்ய முடியாது. பாதி நேரம் அவளும் வேட்டியை சரி செய்யவே நேரம் சரியாக இருக்கும். அதுபோல புடவை வேட்டி கட்டி கொண்டு நீந்துவது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட முடியாது, அவசரத்துக்கு ஓட முடியாது. இந்திய பெண்கள் தாழ்மை உணர்வு உள்ளவர்களாக இருப்பதற்கும் கோழைகளாக இருப்பதற்கும் அவர்கள் அணியும் புடவைதான் காரணம் என்கிறார்.
மீனவர்களுக்கு மீனவ நண்பன் என்ற மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் கல்பாகம் நேயர் சுகுமார், இது ஒரு நல்ல செய்தியாகும். ஆனால் அவர்கள் வாழ்வாதார நிலைகளில் மாற்றம், முன்னேற்றம் என்பது இதனால் மட்டும் வந்துவிடாது என்கிறார்.
மன்மோகன் சிங்கின் பேட்டி பற்றி எழுதும் கடலூர் நேயர் வி எஸ் குமரன், ராஜ்யசபா மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருமுறை பிரதமராக வந்தார் என்பது ஏற்க முடியாத விடயம். அவரது பதவிக்காலத்தில் அதிகம் செய்தியாளர்களை அவர் சந்தித்ததில்லை என்பது அதைவிட மோசம். இந்திய அரசியலில் பிரதமர், முதல்வர் போன்ற உயர் பதவிகளை வகிப்பவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிறார்.
நெல்சன் மண்டேலாவின் மறைவு குறித்த செய்திகள் குறித்து எழுதும் ராஜகிரி நேயர் பி ஏ முகமது அலி, இளைஞர்கள் அறிய வேண்டிய வாழ்க்கை வரலாறு இது, இத்தகைய வரலாறுகளை படித்தாலே மனிதநேயம் மலரும் என்கிறார்.
தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி நிலை குறித்த செய்திகள் குறித்து எழுதும் மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம், பெருநகரங்களில் உள்ள அரசு பள்ளிகளை விட கிராமங்களில் உள்ள அரசு பள்ளிகளின் நிலை மோசம். சுகாதாரமான நீர், கழிவறைகள் கூட இல்லாத பள்ளிக்கூடங்கள் பல இருக்கின்றன என்கிறார்.
இதே செய்தியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவர் டி கண்ணன் அவர்களின் செவ்வி குறித்து எழுதும் பவானி நெருஞ்சிப்பேட்டை நேயர் டி ஜெகதீஸ்வரன், அரசு தொடக்கப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கு காரணம் பெற்றோர்களின் ஆங்கில மோகமே என்று இவர் கூறுகிறார். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை தொடக்கப்பள்ளி அல்லது மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் தங்களது குழந்தைகளை தாங்கள் பணி செய்யும் அரசு பள்ளிகளில் சேர்க்கிறார்கள்? முற்றிலும் இல்லவே இல்லை. இது எந்த மோகம் என்கிறார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மாரடைப்பு ஏற்படும் போது ரத்தத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த தகவல்கள் வியப்பளித்தன என்கிறார் ஈரோடு நேயர் எம் சி பூபதி.
சரி, நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.